சபை வழங்கும் வாராந்த ஆன்மீக நிகழ்ச்சி. முதற்கண் விநாயகருக்கு அஞ்சலி.
விருவாக்கும் ஸ்ரீதருமம் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாடலால் வானோர் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
இன்றைய சைவநீத நிகழ்ச்சியில் முதலில் ஆன்மீக தத்துவங்களும் அதன் விளக்கங்களையும் கேட்போம். இன்றைய நற்சிந்தனை: அழுக்கு துணிகளை நல்ல துணிகளோடு சேர்த்து கட்டுவதில்லை. சர்க்கரை என்று எழுதி காட்டினால் இனிப்பை உணர வைக்க முடியுமா? முடியாது. அனுபவத்தால் மட்டுமே உண்மையை உணர முடியும். அனுபவமே நமக்கு நல்ல ஆசிரியராக வழிகாட்டுகின்றது. மற்றவர் மீது காட்டும் அன்பு நம்மை கட்டி போடுகிறது. ஆனால் கடவுளிடம் நாம் வைக்கும் அன்பு கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது. எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்திருக்கலாம், புத்திசாலித்தனம் நிறைந்தும் இருக்கலாம். ஆனால் மன தூய்மை இல்லாவிட்டால் சிறிதும் பயனில்லை. ஆணவம் நம் கண்களை மறைத்துவிடும். தன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்விலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். யாருக்கும் எந்த நன்மையும் செய்யாதவன் பாவகரமான வாழ்க்கை நடத்துகின்றான். அவனுடைய வாழ்வு மகிழ்ச்சியற்றதாக மாறிவிடும். உலகத்திலேயே விலை உயர்ந்த பொருள் காலம்தான். இதை ஒருவராலும் விலைக்கு வாங்க முடியாது. கல்வி அறிவு மட்டும் ஒருவனுக்கு பயன்படாது. அதனுடன் அனுபவ அறிவும் சேர்ந்தால்தான் கல்வியின் முழு பயனை நாம் அடைய முடியும். தாயை நாடும் குழந்தை போல இறைவனை அன்புடன் நேசிக்க வேண்டும். பிரார்த்தனை என்பது இதயம் கனிந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாத மனிதன் மிருகத்திற்கு சமன். பிறவி பயன் பெற மனதை அன்பால் நிரப்புங்கள். பஜனையும் பூஜையும் வெறும் கடங்களாக சடங்காக இருக்கக்கூடாது. உள்ளமொன்றி ஒருமித்த சிந்தனையுடன் கடவுளை வணங்க வேண்டும். தீயவர்களை தவிர்த்தால் மட்டும் போதாது. நல்லவர்கள் கூடியிருக்கும் சத் சங்கத்தோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உலகிற்கே சேவை செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் சேவை செய்ய வேண்டும். கடவுளை வணங்காவிட்டால் தண்டிக்க மாட்டார். வணங்கினால் உனக்கு நன்மை கிடைக்கும். எப்படி? ஆற்றில் குளித்தால் நன்மை ஆற்றுக்கல்ல, அதுபோல கடவுளை வணங்கினால் நன்மை கடவுளுக்கல்ல. பல பேர் கூடி கையெழுத்திட்ட விண்ணப்பத்தை அதிகாரிகள் உடனடியாக கவனிப்பர். அதுபோல பல பேர் கூடி பிரார்த்தனை செய்தால் அந்த விண்ணப்பத்தை கடவுள் உடனே கவனிப்பார். கடவுள் உணர்வு இல்லாதவர் எவ்வளவு பெரிய அர்ஜனாக இருந்தாலும் அவன் விலங்காகத்தான் கருதப்படுவான். அறம் என்னும் நீரில் நீராடி வாய்மை என்ற வாசனை திரவியத்தை பூசிக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் முகம் பேரொளியால் பிரகாசம் பெறும். ஆக்கம் அமதாலய பிரதம குரு வேதாக மாமணி ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
அல்லால் ஒரு இனிக்குதையா உன் புகழ் பாட பாட உள்ளவே இனிக்குதையா. உன் பேரை சொல்ல சொல்ல நாவெல்லாம் மணக்குதையா உன் புகழ் பாட பாட உள்ளவே இனிக்குதையா. உன் திருப்புகழ் தானே என் உயிர் திருக்குமரா பாடலல்லால் ஒரு பாடல் இல்லை உன்னை பாடிய வாயும் ஓய்வதில்லை முருகா 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 பயன் உன்னை காணத்தானே வேலையா கவி கட்டழஞ்ச உன்னை பாடத்தானே குமரையா. கண் பெற்ற பயன் உன்னை காணத்தானே வேலையா கவி கட்டழஞ்ச உன்னை பாடத்தானே குமரையா. நான் பெற்ற பேரு எல்லாம் நீதானே திருப்பு
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் பிப்ரவரி 26 திங்கட்கிழமை மாலை 6:30 ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும். மேலும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27 செவ்வாய்க்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19 திங்கட்கிழமை மாலை 6:10 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் பிப்ரவரி 19 திங்கட்கிழமை மாலை 6:10 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 22 வியாழக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் பிப்ரவரி 22 வியாழக்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய நைமித்திய பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணிச்சபையினால் வருடா வருடம் பண்ணம் பரதமும் கலைவிழா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது நீங்கள் யாவரும் அறிந்ததே. இவ்வருடம் 2018 எதிர்வரும் மார்ச் மாதம் 3 சனிக்கிழமை மாலை 6 பண்ணம் பரதமும் கலைவிழா நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இடம் மவுண்ட் அல்பர்ட் போ மெமோரியல் மண்டபம், 751-761 நீ நோர்த் ரோட், மவுண்ட் அல்பர்ட். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி நிதிக்காக இவ்வருடம் 2018 பண்ணம் பரதமும் கலைவிழா நிகழ்ச்சிகள் எதிர்வரும் 3 மார்ச் மாதம் சனிக்கிழமை மாலை 6 9:30 வரை மவுண்ட் அல்பர்ட் போ மெமோரியல் மண்டபத்தை அலங்கரிக்க வருகிறது பண்ணம் பரதமும். பல இசை கச்சேரிகளும் இனிய நடன நிகழ்ச்சிகளும் இந்த பண்ணம் பரதமும் கலைவிழாவை அலங்கரிக்க வருகின்றது. நுழைவுச்சீட்டு விவரங்கள் குடும்பம் ஒன்றிற்கு $20, வயது வந்தவர்களுக்கு $8, மூத்தோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் $5 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளை நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணிச்சபை நிர்வாக சபை உறுப்பினர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே நிதி திரட்டும் முகமாக வருடாவரிடம் நடத்தப்படும் பண்ணம் பரதமும் கலைவிழா நிகழ்ச்சிக்கு திரளாக வருகிறந்து ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றது நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணிச்சபை. மற்றொரு முக்கிய அறிவித்தல், 13 வகுப்பிற்கான NCEA அல்லது கேம்பிரிட்ஜ் பரீட்சையில் அதிவிசேட சித்தி பெற்றவர்களுக்கான புலமை பரிசுகள் வழங்குதலுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணிச்சபை வருடா வருடம் 13 வகுப்பிற்கான NCEA அல்லது கேம்பிரிட்ஜ் பரீட்சையில் அதிவிசேட சித்தி பெற்றவர்களை தெரிவு செய்து புலமை பரிசுகளை வழங்கி மாணவ மாணவிகளை ஊக்குவித்து வருவது நீங்கள் யாவரும் அறிந்ததே. எனவே கடந்த 2017 13 வகுப்பிற்கான NCEA அல்லது கேம்பிரிட்ஜ் பரீட்சையில் பெற்ற பெறுபவர்களின் பிரதியை எதிர்வரும் மார்ச் 1 வியாழக்கிழமைக்கு முன் கிடைக்கக்கூடியவாறு த நியூசிலாந்து திருமுருகன் டெம்பிள் சொசைட்டி, PO Box 17375 கிரீன்லேன் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவும். அல்லது உங்கள் பெறுபவர்களின் பிரதியை திரு TV சிங்கம், தொலைபேசி இலக்கம் 625-99962 அல்லது திரு கே குமாரசாமி, தொலைபேசி இலக்கம் 627-1726 அல்லது திரு எஸ் சத்யசெல்வன், தொலைபேசி இலக்கம் 273-7045 இந்த தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொண்டு அவர்களிடம் எதிர்வரும் மார்ச் 1 வியாழக்கிழமைக்கு முன்பாக நேரடியாகவும் கையளிக்கலாம். அதிவிசேட சித்தி பெற்றவர்களுக்கான புலமை பரிசல்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 3 சனிக்கிழமை மாலை 6 மவுண்ட் அல்பர்ட் போ மெமோரியல் மண்டபத்தில் நடைபெறும் பண்ணம் பரதமும் கலைவிழாவில் வழங்கப்படும் என்பதை அனைவருக்கும் அறிய தருகின்றோம். முக்கிய குறிப்பு, நலன் விரும்பிகளின் அன்பளிப்பினூடாகவே இந்த புலமை பரிசுகள் வழங்கப்படுகின்றது. நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பணி நிதியிலிருந்து இந்த புலமை பரிசுகள் வழங்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். பண்ணம் பரதமும் கலைவிழா மற்றும் புலமை பரிசுகள் வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுள்ள வழிகாட்டிகள். மனிதன் தீயவற்றில் ஈடுபாடு கொள்வதற்கும் ஆத்ம சாதனைகளில் ஈடுபாடு கொள்வதற்கும் அவனிடம் உன்னதமான குணமே காரணம். எனவே தற்காலிக இன்பங்களை தேடி ஓடி மனிதன் நிரந்தர பேரின்பத்தையே இழந்து விடுகின்றான். ஆன்மீக விடயங்கள் என்றாலே, ஆத்ம சாதனை என்றாலே நம்மில் பலருக்கும் பாகற்காய் மாதிரி கசப்பு மருந்து சாப்பிடுவது போல் கசக்கின்றது. ஆன்மீக விஷயங்களை கேட்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆன்மீக விஷயங்கள் படிப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆன்மீக விஷயங்களை சிந்திப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆன்மீக சாதனை பழக மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவது இறைவனுக்கு செய்யும் ஆராதனை ஆகும். முழுக்க முழுக்க சுயநலமாக இல்லாமல் நாம் நம் வாழ்வில் ஒரு பகுதியாவது மற்றவர் நலனுக்காக செலவிட வேண்டும். அப்படியாயின் நம்மிடமுள்ள ஆன்ம ஒளியை பெண், பொன், கோபம், விருப்பு, வெறுப்பு, கெட்ட நடத்தை, உலகப்பற்று போன்றவை அழிந்து போகும். இறைவனை அடைவதையே வாழ்க்கையில் ஒரே லட்சியமாக ஏற்றுக்கொண்டால்தான் சரியான முழுமையான ஆன்மீக வாழ்க்கை அமையும். அப்போதுதான் தன் ஆன்மீக சாதனைகளில் தீவிரமான ஆர்வத்துடன் முழுமையாக ஈடுபட இயலும். இறைவனையே குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கை படகை அவனை நோக்கி செலுத்த முயன்றால் சூழ்நிலையும் அதற்கேற்ப ஆதரவாக தானாகவே அமையும். காற்று கடவுளின் கிருபை என்ற தென்றல் காற்று எப்போதும் வீசிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீ உன் படகின் பாய்மரத்தை விரித்து வைத்தால் போதும், காற்றே படகை இழுத்துக்கொண்டு போகும் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். பாய்மரத்தை விரித்து வைத்தல் என்பது ஒரு சாதகர் மேற்கொள்ள வேண்டிய சுயமுயற்சியை குறிக்கும். பற்றுக்களை அகற்றி அவரவர் மனநிலைக்கேற்ப ஞானம், யோகம், கர்மம் ஆகிய யோகங்களில் ஏதாவது ஒன்றையோ இரண்டையோ மூன்றையோ அனைத்தையுமோ கடைபிடிக்கும் வகையில் அன்றாட வாழ்க்கையை ஒரு சாதகர் அமைத்துக் கொள்வது நல்லது. கடவுள் நம்பிக்கையிலும் அருளிலும் அன்பிலும் சிறிதும் விலகாமல் உறுதியோடு நிலைத்து நில்லுங்கள். அப்பொழுது உலகத்திலுள்ள கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை அணுகுகின்ற சக்தியற்று விலகிப் போய்விடும். உங்கள் உள் ஆத்மா பரிசுத்தமானது. அதை ஒருபோதும் சோகத்திற்கும் மோகத்திற்கும் உள்ளாக்காதீர்கள். எண்ணம், செயல், உடல் என்ற மூன்றிலும் தூய்மை அடைந்த மாசற்றவர்களாக இருங்கள். நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விடயம் கடவுளிடம் பக்தியோடு இருப்பதை மறவாமல் இருப்பதேயாகும். ஆகவே அந்த முயற்சியில் இடையிடையே மனம் பக்தியை விட்டு விலகி தவறி விழுந்தாலும் எழுந்து நிற்க முயற்சி செய்ய வேண்டும். இறைவனின் அன்பு என்பது அதைவிட பெரிது, பன்மடங்கு உயர்ந்தது. அவனது கருணை மிக மிக அதிகமானது. ஆகவே நம்பிக்கை இழக்க வேண்டாம். இறைவனின் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்குமென்று நாம் முன்னேறிக்கொண்டே போக வேண்டும். நாம் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும் கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம் உள்ளத்தில் தோன்றும் சிந்தனைகளை எல்லாம் அவர் அறிவார். எங்கும் நிறைந்த அவர் நமக்கு மிகவும் அருகிலேயே இருக்கின்றார். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு மறவாமல் எப்போதும் நினைவில் வைத்திருந்தால் பாவம் செய்பவர்களாக நாம் இருக்க மாட்டோம். இறைவன் அருளை துணையாக கொண்டு வாழ்ந்தால்தான் மனிதன் தீயவற்றிலிருந்து விலகி வாழ முடியும். ஆழமான தெய்வ சிந்தனை உள்ளத்தில் தோன்றும், தீய சிந்தனைகளை அகற்றும். எனவே நாம் உள்ளத்தை தூய சிந்தனைகளால், தெய்வ சிந்தனைகளால் நிரப்பியபடி இருக்க வேண்டும். மரணத்தை பற்றி சிந்தனை இல்லாதவனே பாவச் செயல்களில் ஈடுபடுகின்றான். மரணத்தை பற்றிய சிந்தனை கொண்டவன் தவறு செய்ய மாட்டான். மனிதன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தக்கூடாது, எதிர்காலத்தை நினைத்து ஏங்கவும் கூடாது. மாறாக நிகழ்காலத்தில் ஆன்மீகமும் அறமும் பொருந்திய வாழ்க்கை நடத்துவதிலேயே கருத்து செலுத்த வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் எல்லாருமே தவறு செய்கின்றோம். பிறகு வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். கருணைக் கடலான தயாபரனான இறைவனும் நம் குற்றங்களை மன்னித்து கிருபை புரிகின்றான். பொதுவாக ஒருவர் தேவையற்ற உலக விவகாரங்களை முடிந்த வரையில் குறைத்து கொள்வது நல்லது. அப்போதுதான் இறைவனை நினைக்க போதிய நேரம் கிடைக்கும். நாம் நம் கடமைகளை செய்தாத்தான் வேண்டும். ஆனால் அதில் பற்று நீங்கிச் செய்ய வேண்டும். சுயநலமின்றி பிறர் நலனுக்கு பணிபுரிபவனை இறைவன் ஆசீர்வதிக்கின்றான். ஆசைகள் மன அமைதியை குலைத்து கவலைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கிவிடுகின்றது. எதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படக்கூடாதோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படுகின்றோம். எதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. மனிதன்தான் இறைவனை அனுபூதியில் உணர்ந்து கொள்வது எப்படி என்பதை பற்றித்தான் கவலைப்பட வேண்டும், யோசிக்க வேண்டும். இறைவனது காட்சி பெறவே மனிதன் பிறந்திருக்கின்றான். அதை மறந்து பல விடயங்களில் மனதை செலுத்துவது நல்லதல்ல என்று கூறுகின்றார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். சொல், செயல், சிந்தனைகளால் இறைவனையே சார்ந்து வாழ நாம் பழகிக்கொள்வோமானால் நிலையான சாந்தி நமக்கு கிடைக்கும். தூய பிரார்த்தனைகளையும், தூய விருப்பங்களையும், தூய செயல்களையும், தூய எண்ணங்களையும், தூய நோக்கங்களையும் இறைவன் நிறைவேற்றுவது நிச்சயம். ஆனால் பிரார்த்தனை செய்த உடனேயே பலன் கைமேல் வந்து விட வேண்டுமென்று எதிர்பார்க்காதீர்கள். பொறுமையுடன் பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆன்மீக சாதனை என்ற வகையில் பிரார்த்தனை சாதகர்களின் வாழ்க்கையில் தலையாய முக்கியத்துவம் பெறுகின்றது. இதில் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்பது முக்கியம் இடம் வருகின்றது. ஆனால் இந்த உண்மையை சரியாக புரிந்து கொள்ளாமல் காத்திருக்கும் பொறுமையில்லாதவர்கள் சிறிது காலம் பிரார்த்தனை செய்வதையே கைவிட்டு விடுவதும் உண்டு. இது அல்ல சரியான முறை. ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டே இருந்தால் இறைவன் அருளால் சித்தியடையலாம். தர்மத்திலிருந்து வலுவாத உலக இன்பங்களே மனிதன் அனுபவிக்கலாம். அதை ஆன்மீக இன்பம் தடுக்கவில்லை. உலக இன்பங்கள் விஷயானந்தம் என்றும் ஆன்மீக இன்பம் பிரம்மானந்தம் என்றும் சொல்லப்படுகின்றது. எல்லைக்குட்பட்டது உலக இன்பம், எல்லைக்குட்படாதது ஆன்மீக இன்பம். உலக செல்வமே செல்வம் என்று கருதுபவர்கள் அருள் செல்வத்தையும் அருள் இன்பத்தையும் அறிய மாட்டார்கள். உலக இன்பங்கள் அற்பமானவை. அவற்றில் சுகம் காண்பவன் முடிவில் மோசம் போய்விடுகின்றான். இதை அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இறைவன் நினைவு உள்ளத்தில் இல்லாவிட்டால் வருவது தாழ்வு. இறைவனின் நினைவு உள்ளத்தில் இருப்பதால் வருவது வாழ்வு. உலகில் எல்லாமே ஒரு நாள் அழிந்து சாம்பலாகும் என்ற நிலையாமை பற்றிய கருத்து நம் உள்ளத்தில் இடம்பெறும் அளவுக்கு நம்மிடமிருந்து அகங்காரம் நீங்கும். இறைவனிடம் பற்று ஏற்படும். இறைவனிடம் பற்று இருந்தால் மட்டும் போதாது, அத்தோடு உலகப்பற்று இல்லாமலும் இருக்க வேண்டும். உலகப்பற்று இல்லாமல் இருந்தால் மட்டும் போதாது, அத்தோடு இறைவனிடம் ஆழ்ந்த பற்று இருக்க வேண்டும். வேறு எந்த பற்றும் இல்லாமல் இறைவனையே பற்றுக்கோடாக கொண்டவர்களாலேயே இறைவனை அடைய முடிகின்றது. மனிதன் மனிதனாக வாழ, மனிதன் தெய்வமாக வாழ உதவுவதே ஆன்மீகம். ஆன்மீக சிந்தனைகள் அனைத்தும் மனித மேம்பாட்டுக்காகவே அமைந்தவை. இம்மை மறுமை வாழ்க்கையை மேம்படுத்துபவை. மனிதன் அறிவோடும் புகழோடும் ஒழுக்கத்தோடும் பக்தியோடும் வாழ வழிகாட்டுவது ஆன்மீகம். முறையான தெய்வ சிந்தனையால் உயர்ந்த சிந்தனைகளும் பண்பாடும் நம்மிடையே மலரும். மனிதன் அலைபாயும் மனதை இறைவனிடம் ஒருமுகப்படுத்துவதனால் தன் கடமையை தவறாமல் செய்யும் பக்குவம் பெறுவான். எவருடைய மனம் எப்போதும் இறைவனையே நாடியபடியே இருக்கின்றதோ அவரே பக்தர். எல்லா விதத்திலும் தெய்வத்தை தினம் தினம் பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைந்து மகிழ்வீர்களாக. ஆகவே எல்லா விதத்திலும் தெய்வத்தை தினந்தினம் பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றமடைந்து மகிழ்வீர்களாக. அன்பு வழியில் நிற்பது என்பது ஆன்மீக வழியில் ஓர் அங்கமே ஆகும். அன்பு, அருள், ஆன்மீகம், மனிதநேயம் ஆகியவை மனித சமுதாயத்தை, உலகை காக்கும் கவசங்களாக திகழ்கின்றன. ஆன்மீக வழியை, அற வழியை மனிதன் பின்பற்ற அவன் மனதில் அமைதியோங்குகின்றது. மனிதன் தவறான வழியில் செல்லும்போது மன அமைதியை இழந்து விடுகின்றான். எந்த அளவுக்கு ஒருவன் தவறான சிந்தனைகளை கொண்டிருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் மன அமைதி இல்லாதவனாக இருப்பான். இதற்கு மாறாக எந்த அளவுக்கு ஒருவன் உயர்ந்த சிந்தனைகளை கொண்டிருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் மன அமைதி உள்ளவனாக இருப்பான். மனம் பலவீனமாக இருந்தால் அதற்கு அருள் நூல்களை படித்தல், ஜபம், தியானம், பிரார்த்தனை ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் மனம் ஆரோக்கியமுள்ளதாக வலுவுள்ளதாக இருக்கும். ஆன்மீக வாழ்க்கையில் சுயமுயற்சிக்கு முக்கிய இடம் இருக்கின்றது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனித சுயமுயற்சியில் செய்யாவிட்டால், சோம்பி இருந்தால், தெய்வ கிருபை இருந்தாலும் உரிய பயன் தராது. எனவே இறைவனை நம்புவதோடு சுயமுயற்சியும் கட்டாயம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்று முயற்சியே செய்யாமல் சோம்பி இருக்கக்கூடாது. உனக்கு துணை நீயேதான், மற்றவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு உன்னை நீயே உயர்த்தும் முயற்சியில் ஈடுபடு. உலகில் இன்பம் பெறவோ, சொர்க்க வாழ்வு பெறவோ, நகர தண்டனைகளிலிருந்து தப்புவதற்கோ பக்தி செலுத்துபவன் உண்மையான பக்தன் அல்ல. எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பக்திக்காகவே பக்தி செலுத்துபவனே உண்மையான பக்தன். இந்த பக்தனின் பக்தியே சுத்த பக்தி. இதுவே மேலானது, உயர்வானது, உன்னதமானது, புனிதமானது. இன்பமோ துன்பமோ, வாழ்வோ தாழ்வோ, எந்த நிலையிலும் உள்ளத்தில் சமநிலை குலையாமல் சலனமடையாமல் வைத்துக் கொள்வதுதான் யோகமும் ஆன்மீகமும் ஆகும். பயிற்சி பெற்ற யோகியின் மனம் எந்த சூழ்நிலையாலும் பாதிக்கப்படுவதில்லை. திருத்தல பயணங்களை மேற்கொள்வதும் ஆன்மீகம்தான். தல யாத்திரை செய்வது நமது இந்து கலாச்சாரத்தின் ஓர் அம்சம். பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக வழி வழியாக வந்து கொண்டிருக்கும் இந்த பழக்கம் தொடர வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும், எந்த அளவுக்கு ஒருவர் மன தூய்மை கொண்டவராக விளங்குகின்றாரோ அந்த அளவுக்கு அவருக்கு தல யாத்திரையின் நற்பயன் விளையும். மனதை அசுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தல யாத்திரை செய்தாலும் அதனால் அவர்கள் அவ்வளவாக பயனடைவதில்லை. இதனால்தான் காசிக்கு போனாலும் கர்மம் தொலையவில்லை என்று சொல்லும் வழக்கம் வந்தது போலும். கோவிலுக்கு செல்வது, திருத்தல பயணம் மேற்கொள்வது, புண்ணிய கங்கையில் நீராடுவது, பூஜை செய்வது ஆகியவையெல்லாம் சமயத்தின் அங்கங்கள். இவை உண்மையான சமய வாழ்க்கையை நோக்கி ஒருவனை செலுத்துகின்றன. மற்றபடி இவை மட்டுமே ஆன்மீகமல்ல. எப்போதும் இறைவனை நினைவில் கொண்டு மனம் மொழி மெய்களால் தூய வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான ஆன்மீகமாகும். ஆன்மீக சாதனையை பார்த்தால் நாம் நமது தவறுகளை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் மற்றவரது சிறிய குறைகளை கூட மிக பிரமாண்டமாக விவரிக்கின்றோம். இதனால் நம்மால் தெய்வீக நிலையை அடைய முடிவதில்லை. ஆகவே நாம் முதலில் நமது தவறுகளை மறைப்பதை நிறுத்த வேண்டும். அது மட்டுமன்றி அடுத்தவரது தவறுகளை மிகைப்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும். அடுத்தவரிடம் இருக்கும் தவறுகளை தேடுவது தவறு. அதற்கு பதில் நம்மிடம் இருக்கும் சிறிய தவறுகளை கூட பெரிய தவறாக நினைத்து அதனை சரிப்படுத்த வேண்டும். அடுத்தவரிடம் இருக்கும் குறைகளை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நாம் நமது தவறுகளை கண்டுபிடித்து அவற்றை களைய முற்படுவதுதான் உண்மையான சாதனை. தீயவற்றை விலக்கி மேன்மையான பழக்கங்களை கைகொள்வதுதான் அதற்கு ஒரே வழி. அதுவே உண்மையான ஆன்மீக சாதனை. இரவில் நீங்கள் விழித்தெழுந்தால் அமைதியாக இயல்பாக எந்த விதமான மன இறுக்கமும் இல்லாமல் ஜபம் செய்ய ஆரம்பியுங்கள். இப்படி ஜபத்தில் ஈடுபடும் போது அது உறக்கத்துடன் கூடியதாக இருக்கக்கூடாது. உறங்குவதற்கு முன்னால் இறைவனது திருநாமத்தை 108 முதல் 1000 வரை ஜபம் செய்யுங்கள். புனித திருநாமம் ஒலியால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் தீர்மானித்த எண்ணிக்கை முடியும் வரையில் ஜபத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யுங்கள். மந்திரம் பலன் தராமல் போவது ஏன் என்று பார்ப்போம். மருந்துகளை சாப்பிட்டு உடல்நலம் பெறுகின்றவர்களும் இருக்கின்றார்கள், குணமடையாதவர்களும் இருக்கின்றார்கள். அதனால் மருந்தே தப்பு என்று சொல்லலாமா? மருந்து பலிக்காவிட்டால் வியாதி ரொம்ப முற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதைப்போல் கர்மா ரொம்ப பலமாக இருந்தால் எந்த மந்திரமும் பயன் தராமல் போகலாம். இன்னொரு காரணமும் உண்டு. பத்தியம் தப்பினால் மருந்து பலன் தராது. அதைப்போல மந்திர சக்தி சிந்திப்பதற்கு சில நியமங்களை பத்தியம் போல் வைத்திருந்தார்கள். இந்த நியமங்களில் தப்பு வந்தால் மந்திரங்களிலிருந்து உத்தேச பலன் கிடைக்காது. வேத மந்திரங்களை உரிய சப்தத்தில் உயர்த்தியும் மத்தியமாகவும் தாழ்த்தியும் சொல்ல வேண்டும். இதை சரியாக கடைபிடிக்க வேண்டும். சப்தம் ஸ்வரம் இரண்டுமாகச் சேர்த்து உலக சக்திகளை நமக்கு அனுகூலமாக ஆக்கி தருகின்றன. இத்துடன் இன்றைய சைவநித நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுறுகின்றன. நன்றி, வணக்கம்.